ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்துடைய சமாதானமும் கர்த்துடைய கிருபையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் சேவிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்வினுடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மண்டை கிட்டி சேருவதற்குரிய வழி வாசல்களை காண்பிக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஆத்துமாவை புஷ்டியாக்குகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவும் புஷ்டியாக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் திருச்சபை வரலாற்றில் ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் என்று சொன்னால், இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு வரும் 51வது நாள். ஆண்டவர் தூய ஆவியை இந்த பூமியில் நிரந்தரமாய் கொடுத்த ஒரு திருநாள். அந்த நாளில்தான் முதல் திருச்சபையினுடைய முதல் விசுவாச குடும்பம் அல்லது முதல் கூட்ட மக்கள் ஆண்டவர் அண்டை வந்த ஒரு நாள். எனவேதான் இதை பரிசுத்த ஆவியின் திருநாள் அல்லது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று நாம் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதை நமக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அநேக சம்பவங்களை நாம மேற்கோள் பண்ண முடியும். அநேக சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அந்த வரிசையிலே பார்க்கும்போது ஆண்டவர் அவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் ஒரு கட்டளை ஒன்றை கொடுத்தார். ஒருவேளை ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு மிஷன் ஒன்றை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இயேசு ஊழியம் செய்தார். அநேக அற்புதங்களை செய்தார். அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தின் செய்தியை கொடுத்தார். தம்முடைய சீடர்களுக்கும் அதே செய்தியை கொடுக்க சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்த பிறகு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஒரு பிரசங்கம் கிட்டத்தட்ட 3000 பேர் தேவன் அண்டை சேர்க்கப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் காண்பிக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தினுடைய சாராம்சம் ஏன் என்று பார்த்தால், அவர்கள் இயேசு இந்த பூமியில் கற்பித்த பாடத்தையும் இயேசுவின் சீடர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தையும் தூய ஆவியானவர் வெளிப்பட்ட பொழுது அதனுடைய பெருக்கம் பல மடங்காய் மாறியது. இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடி கோடியாய் ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அன்றைக்கு முதல் விதை அது விதைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் கடந்த வாரங்களில் சொன்னதைப் போலதான், இயேசு இந்த பூமியில் உயிரோடு இருந்த பொழுது எதை சொன்னாரோ அதை உயிர்த்தெழுந்த பிறகு உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு சமாதானத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஊழியம் செய்ய சீடர்களை உற்சாகப்படுத்தினார். இயேசு மரித்த பொழுது அந்த ஊழியம் நின்று போகவில்லை. உயிர்த்தெழுந்த தேவன் அங்கே மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அவர் அதை அவர்களுக்கு திரும்பவும் உறுதிப்படுத்துகின்றார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியம் செய்யும்படியாய், அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். So the topic is sharing the mission. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம்.
அப்பொழுது அவர்
ஆண்டவர் முதலாவது என்ன செய்தார், சீடர்களை அழைத்து அவர்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கின்றார். அதிகாரம் கொடுத்து விட்டு அங்கே மத்தேயு 10வது அதிகாரம் 6-7 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களை அனுப்பினார். நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், இந்த உபதேசத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம், நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் செய்தியை அங்கே என் ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று அனுப்புகின்றார். ஒருவேளை கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசுவின் உபதேசத்தை நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது மத்தேயு 4:17 வசனத்தில் இயேசுவும் பிரசங்கிக்கிறவராக இருந்தார். மத்தேயு 4:17 என்ன சொல்கிறது? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். போதும் பிரியமானவர்களே, அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராக அங்கே காணப்பட்டார். 19 வசனத்திலே அதே மத்தேயு 4:19 விதமாய் சொல்லுகிறது,
என் பின்னே வாருங்கள்
உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொல்லி தான் செய்த அதே ஊழியத்தை தன்னுடைய சீடர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை அழைத்து மனுஷரை பிடிக்கின்ற ஒரு பணியை கொடுக்கின்றார். ஒருவேளை இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வாழும் காலத்திற்கு மட்டுமே அந்த ஊழியமா என்று கேட்டால், அங்கதான் நம்ம ஒரு புதிய மாற்றத்தை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவர் ஊழியம் செய்தார், சீடர்கள் ஊழியம் செய்தார்கள், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார்கள், அசுத்தாவிகளை ஊற்றினார்கள், அநேகருக்கு உபதேசத்தை சொன்னார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:19-20 வசனத்திலே வாசியுங்கள்,
ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல
ஜாதிகளையும்
சீஷராக்கி
பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு
ஞான ஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி
அவர்களுக்கு
உபதேசம் பண்ணுங்கள். போதும். இப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்ட இந்த உபதேசம் பாருங்கள், 12 சீடர்கள் இடத்தில் மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை, அந்த 12 பேரோடு இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒருவேளை சகல சிருஷ்டியும் சுவிசேஷத்திற்கு ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த தேவன் ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். God reassures the mission for everyone. எல்லார் வாழ்க்கையிலும் அதை உறுதிப்படுத்துகிற வார்த்தை தான் மத்தேயு 28:18 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு சீடர்களை உருவாக்கி அதோடு கூட அவருடைய பணியை நிறுத்திவிடவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அவளிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். நீங்கள் போய் சீடர்களை உருவாக்கல். ஏன் சீடர்களை உருவாக்க வேண்டும்? இந்த சீடனிடத்தில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து அவரிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து என் பின்னே வாருங்கள் என்று அவர் அழைத்து அவர்கள் சுகப்படுத்தவும் மற்றவர்களை பலப்படுத்தவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதை மார்க் மிக தெளிவாக எழுதுகிறார். மார்க் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்கள், நீங்கள் உபதேசம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஊழியர்களால் மட்டுமல்ல, ஏதோ முழுநேர பணியாளர்களால் மட்டுமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய ஜபத்திலும் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடும் மற்றவர்களை ஆண்டவர் என்றை கொண்டு வரும். அதனாலதான் அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அற்புதங்கள் ஆவன என்று சொல்லி மார்க் 16:15-16 வசனங்களில் நான் வாசிக்கிற வாசியுங்கள்.
பின்பு அவர்
அவர்களை நோக்கி
நீங்கள்
உலகம் எங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும்
விசுவாசம்
உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன்
ரட்சிக்கப்படுவான்,
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
விசுவாசிக்கிறவர்களால்
நடக்கும் அடையாளங்கள்
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போகின்றார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சீடர்களை உருவாக்கி, சீடர்கள் இன்னொரு சீடனை விசுவாச மார்க்கத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த விசுவாச மார்க்கத்தால் எடுத்து செல்ல வேண்டிய பணியை உயிர்த்தெழுந்த தேவன் உறுதி செய்ததின் அடையாளம் தான் பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை பெந்தேகோஸ்தே நாள் என்பது அன்றைக்கு மேல் அறை வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேரோடு நின்றுவிடவில்லை. அது உலகம் முழுவதும் எல்லா காலத்தில் வாழும் மக்களும் அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பிதான் தூய ஆவியானவரை பூமியில் நிரந்தரமாய் வாசம் செய்யும்படி கொடுத்தார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது புதிய பாட்டில் இயேசு வந்து உருவாக்கின ஒரு புது உபதேசமா என்று சொன்னால், இல்லை. அதை நாம் பழைய பாட்டிலே பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6:8 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது.
பின்பு
யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்
என்று
உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். போதும், யார் என் காரியமாய் போவான்? ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம் பாருங்கள். இட் இஸ் ஓபன் இன்விடேஷன் டு எவ்ரி ஒன் ஹூ வில் கோ ஃபார் மீ, எனக்காக என் காரியமாய். ஒருவேளை அங்கே ஆண்டவர் எல்லாரையும் அழைத்தார். இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைத்தார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், அவர்கள் போய் மற்றவர்களை சீடராக்க உரிமம் கொடுத்தார். இப்பொழுது எல்லாரும் அவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி He is calling everyone to share the shoulder with Christ. கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் இந்த கனமான பணியில் இணைந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், the call is for everybody. Everyone should go and do something for the Lord. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? God is searching the world. ஆண்டவர் பூமியில் அபூமியை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவர் தேடுகின்ற பணியில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். சோ வாட் இஸ் மை ரோல்? இன்றளவும் நான் என்ன செய்தேன்? இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? நான் இனி என்ன செய்ய போகிறேன்? வாட் இஸ் மை ஃபியூச்சர் பிளான்? ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். செய்ய நம்ம திட்டமிடுகிறோம் என்று சொன்னால் சீக்கிரமாய் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we are here to work for the Lord. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நம்முடைய அனுதின அலுவல்களோடு கூட நாம் ஆண்டவருக்காக செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்ப நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது அதை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். We have to know the God's vision of mission. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சுவிசேஷ பணியை குறித்த தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இன்னைக்கு ஊழியம் சொன்னதுமே ஒவ்வொரு மிஷன் ஆர்கனைசேஷனும் ஒரு மிஷன் மேண்டேட் போடுவாங்க, ஒரு அஜெண்டா போடுவாங்க. நாங்கள் இதை தான் செய்வோம், 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி ஆண்டவர் எதை போடுகின்றார் நம்ம வாசிக்க போ பாருங்க. ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார். மார்க்கு 1:17 வசனத்தில் அதை நினைப்பூட்டுகிறார். வாசியுங்கள்.
இயேசு அவர்களை நோக்கி,
என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்.
ஆண்டவர் அழைத்த அழைப்பினுடைய பிரதான நோக்கம் என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் ஒரு சின்ன அழைப்பின் சத்தத்தை கொடுக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய தரிசனம். என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாக நடந்து வாருங்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் நாம் எப்படி அவருக்கு பின் நடந்து வருகிறோம் அதைதான் நீங்களும் நானும் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். லூக்கா 15 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அதிகாரம் லூக்கா 15 நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். வாசியுங்கள். 15:1
சகல ஆயக்காரரும்
பாவிகளும்
அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள்.
போதும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசம் பண்ணி கொண்டு வருகின்றார். அந்த உபதேசத்தின் வரிசையில் அநேக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சடுதியாய் ஒரு கூட்ட மக்கள் தூரத்தில் இருந்து வருகிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? வேதம் சொல்கிறது ஆயக்காரரும் பாவிகளும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது
ஆயக்காரர்கள் யார்? வரி வசூலிக்கிறவர்கள். இவர்கள் யார்? முழுக்கியமாய் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஜனங்களுக்கு விரோதிகள். ஜனங்களுடைய கரத்தில் இருக்கிற பணத்தை பிடுங்குகிறவர்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தும் ரோம ராஜ்யத்திற்கு அவர்கள் அதிகமாய் அவர்களோடு கூட இணைந்தவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. எனவேதான் ஆயக்காரர்களை கண்டவுடன் ஜனங்கள் ஓடி போவார்கள். ஆனால் இப்ப பாருங்க, அவர்கள் இயேசுவண்டை வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் யார் வருகிறார்? பாவிகள் வருகிறார்கள். இந்த பாவிகள் யார்? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். இவர்கள் தான் பாவிகள். இப்ப பாருங்க, சடுதியாய் ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவண்டை வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இதை நம்ம சுருக்கமா சொல்ல போனா, அவர்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள். யாரை தேடி வருகிறார்கள்? இப்பொழுது இயேசு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? அவருடைய உபதேசம் என்ன என்று பார்க்க வருகிறார்கள். எல்லாருடைய உபதேசத்தை காட்டிலும் இயேசுவின் உபதேசம் வித்தியாசமாக இருக்கிறது. இவரிடத்தில் தெய்வீக தன்மை இருக்கிறது, இவருக்குள் ரட்சிப்பு இருக்கிறது, இவர் தேவ குமாரன் என்பதை அவர்கள் தூரத்திலே இருந்து கேள்விப்பட்டு இயேசுவண்டை வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை யாரும் அழைக்கவில்லை, யாரும் அவர்களை கம்பல் பண்ணவில்லை. நீங்களாம் இன்னைக்கு வரணும், எங்க வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம், நீங்களாம் வாங்கன்னு அழைப்பது ஒரு இன்விடேஷன். அவர்கள் நம்ம அழைத்தவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்தில் லூக்கா 15 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டதாக அங்கு காணப்படவில்லை. ஆனால் இயேசு அவர் சரளமாய் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் வருகிறார்கள். யார் வந்தா? ஆயக்காரரும் அங்கே பாவிகளும் வந்துவிட்டார்கள். அவர்களா வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுக்கு தூரமானவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள், தேவனை குறித்து அதிகம் அறியாதவர்கள். என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய வாழ்க்கை சூழலும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தார்கள். இப்போ அவர்கள் அங்கிருந்து வருகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என தெரியுமா? நம்முடைய மனதில கூட தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவர்களை குறித்து ஒரு சிந்தனை உண்டு. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? சில பேரை குறித்து நம்ம நினைப்போம். ஒருவேளை மற்றவர்களை குறித்து நம்முடைய சிந்தனையில் இருக்கிற என்ன என்ன தெரியுமா? கடவுளை அறியாத மக்கள் அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்களை குறித்து, அவங்களாம் ஒரு நாளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு இயேசு தேவையில்லை, அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒருவேளை அவர்கள் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தாமாகவே தங்களுக்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்குரியதில் நிறைவாய் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நம்ம ஒரு நாளும் கூப்பிட வேண்டியதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா, எத்தனை நேரங்களில் நம்முடைய அலுவலகத்தில் நம்மோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், இன்றைக்கும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம நினைக்கிறோம், அவங்களை கூப்பிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஜபத்துக்கு கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க, ஒருவேளை ஒரு ஆராதனைக்கு கூப்பிட்டால் என்ன நினைப்பார்கள்? அநேக நேரங்களில் நாமே ஒரு முடிவுக்குள் வந்து விடுகிறோம், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள். ஒரே வார்த்தையில முடித்து விடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஒரு சிந்தனை பல நேரங்களில் நீங்களும் நானும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு தடையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தை பாருங்க, அங்க வேதம் சொல்கிறது சகல ஆயக்காரரும் பாவிகளும். ஒரே ஒரு மனிதன் வரவில்லை, ஒரு ரெண்டு பேர் வரல, ஒரு பத்து பேர் வரல, சகலம் என்று சொல்லும் போது ஒரு திரள் கூட்டமாய் வருகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இவங்க இயேசு கூட இருப்பாங்க. இந்த கூட்டம் யாரு? வேதம் சொல்ற இரண்டாவது வசந்தி வாசியுங்கள்.
அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து
போதும் பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசேயர் யார்? பரிசேயன் என்பவன் பழைய ஏற்பாட்டினுடைய நீதி நியமங்கள் கட்டளைகளை ஆழமாய் தெரிந்து வைத்தவன். இன்னைக்கு நம்ம மொழியில சொல்லணும்னா, ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீண்ட அனுபவங்களை பெற்ற ஒரு மனிதன் இவன் தான் பரிசேயன். இன்னொருத்தர் யார் இருக்காங்க? வேதபாரகர். இவங்க யார்? ஸ்கிரைப்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தீர்க்கமாய் எழுதுகிறவர்கள். இவங்க தான் சட்ட திட்டங்களை ரொம்ப ஆழமாய் அறிந்தவர்கள். இந்த ரெண்டு கூட்டம் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்க யாரு? எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, நாங்களா கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். கிறிஸ்துவுக்கு பெரிய மாநிலம் நடந்த சம்மன் தெரியுமா? தூரத்துல இருந்து பாவிகளும் அங்கே ஆயக்காரரும் வருகிறார்கள். அருகில் தாங்கள் இருக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் முறுமுறுத்தார்கள். ஏன் அவர்கள் முறுமுறுக்க வேண்டும்? ஏன் இந்த முறுமுறுப்பு? கிறிஸ்துவுக்கு பெரிய மாநில சில நேரங்களில் புதுசா யாராவது திருச்சபைக்குள்ள வந்துவிட்டால் நம்முடையக்குள்ளாக ஏற்படுகிற சில மாற்றங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம உட்கார்ற ஷீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. ஏன் ஷீட்டு? அநேக திருச்சபைகளை நான் பார்த்துருக்கின்றேன். சிலருக்கெல்லாம் சில ஷீட் வந்து இட் இஸ் பர்மனன்ட் ஷீட். யாராவது புதுசாக வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சிந்தனையே மாறிவிடும். யோசித்து பாருங்க பெரிய மாணவர்களே, இந்த பரிசேயரும் ஆயக்காரரும் கடவுளை அறிந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருகிறதை பார்த்தவுடன் முறுமுறுக்கிற தன்மை அவர்களுக்குள் இருந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவ பெரிய மாணவர்களே, ஒருவேளை நம்ம எதிர்பார்த்திராத காரியம் சில நேரங்களில் நீங்களும் நானும் கூட தெரிந்தோ தெரியாமலோ நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், முறுமுறுக்கிறவளாய் இருக்கிறோம். எப்போ முறுமுறுப்பு வரும் தெரியுமா? எப்போ திருப்தி இல்லையோ அங்கதான் முறுமுறுப்பு வரும். எப்போ ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் திருப்தி இல்லாமல் இருக்கிறானோ முறுமுறுப்பு. இன்னொன்னு பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஒருவன் தூரத்துல இருந்து வரும்போது வெறுங்கையோட வரமாட்டான். இப்ப நம்ம இங்க இருந்து இந்தியா போகும்போது என்ன பண்ணுவோம்? வீட்டில் நாலு பேர் இருக்கானா எட்டு பெரிய பேக் போடுவோம், நாலு பேருக்கு நாலு ஷோல்டர் பேக் போடுவோம். இதே நம்ம பக்கத்து வீருக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு கைப்பைய தூக்கிட்டு நம்ம ஆடி கிளம்பிடுவோம். இவர்கள் தூரத்திலிருந்து வந்ததுனால இந்த மக்களும் கூட பெரிய லக்கேஜ் கொண்டு வருகிறார்கள். என்ன லக்கேஜ் பாருங்க, பல வருடங்களாக தேவனை அறியாததினால் அவர்கள் வாழ்க்கை ஒரு குழம்பி போன ஒரு வாழ்க்கை, ஒரு குழம்பி போன அன்பு, ஒரு குழம்பி போன ஒரு வாழ்க்கையின் பயங்கள். அன்பு உண்மையான உண்மையான பாசம் என்னன்னு தெரியாது. உண்மையான பரலோகத்தை குறித்த உபதேசம் அவர்களுக்கு இல்லை. யாருமே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அதிகமாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அதிகமாய் தேவ ஆலயத்திலே வந்து தேவனை ஆராதிக்கவில்லை. அவங்க லக்கேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் லக்கேஜ் அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களா திட்டமிட்டு சேர்த்து வைத்த வாழ்க்கை முறைகள், இவ்வளவு நாள் நம்பிக்கையாய் நம்பிக்கொண்டிருந்த அவங்க மூட்டைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய மாணவர்களே, மெனி டைம் வி ஆல்சோ கேரி, நம்ம லக்கேஜ் எப்படி பார்த்திருப்போம்னா, வி சேஞ்ச் அக்கார்டிங் டு அவர் ஃபேத் சிஸ்டம், நம்ம விசுவாசத்திற்கு ஏற்றாற் போல மாற்றி வைத்திருப்போம். இப்ப பாருங்க அவர்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள். அவங்க லக்கேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இட்ஸ் டூ ஹெவி, பாரத்தோடு வருகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எல்லாருடைய பாரத்தையும் மன்னிக்கிறார். எல்லாருடைய பாரத்தையும் அவர் இறக்கி வைக்க சொல்ல, வருத்தப்பட்டு பார சொல்கிற நன்றி வாருங்கள் இறக்கி வைக்கிறாங்க. ஆனாலும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரே நொடியில் மாறுவதில்லை. நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு லக்கேஜை தூக்கிட்டு போகிறோம். அந்த லக்கேஜை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 ஏறக்குறைய ரெண்டு மாதம் அங்கே இருந்தால் ரெண்டு மாதம் அதில் தான் உட்காந்துருப்போம். அதன் பிறகுதான் அந்த பாக்ஸ் காலியாகும். சில நேரங்களில் பெரிய மாணவர்களே, அந்நிய ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகும் அவருடைய பழைய சுவாபம், பழைய கோபம், பழைய வாழ்க்கை முறை, பழைய கஷ்டங்கள், பழைய அவிசுவாசங்கள், பழைய கசப்புகள் வாழ்க்கையிலிருந்து போறதே இல்லை. ஆண்டவர் மன்னிச்சார், எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஒரே முறை எல்லாருக்காக மரித்து எல்லாருடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுத்து அவர் மன்னித்து விடுகிறார். ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதை இன்னமும் பழைய வாழ்க்கை. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா அவர்கள் முறுமுறுத்தார்கள்? ஒருவேளை சில நேரங்களில் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் ஒரு பெரிய லக்கேஜை கொண்டு வராங்களே, அவங்க எப்படி தெரியுமா புதுசாக ஆலயத்துக்குள்ளே வந்ததும் அவர்களுக்கு சரியாய் பாட தெரியாது. வேத வசனம் சொல்லப்படும் போது எங்கே வேதம் இருக்குன்னு தெரியாது. ஃபெல்லோஷிப் அவரில் போகும்போது யாருக்காக அங்கே டோனட்ஸ் வைக்கப்படுதுன்னு தெரியாது. அவர்கள் போய் சாப்பிடுவார்கள், மற்றொரு நினைப்பா இவர் யார், இவர் புதுசா இருக்கிறாரே, இவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, வேறு விதமாய் தோன்றுகிறார். பல நேரங்களில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெரிந்தோ தெரியாமலோ மனதிலே நாம் சிந்திக்கிறோம், அவர்களை வெறுக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் நாங்க தான் கடவுளுக்கு அருகில் இருக்கோம், அவங்களாம் இப்ப வந்தவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே காரியத்தை தான் இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டாவது வசனத்தில் பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவர் சாப்பிடுகிறார். சாப்பிடுறத பார்த்துதான் அவங்களுக்கு புரியவில்லை, என்ன இந்த இயேசு இப்படி போய் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற பொழுது அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு ஹில்டன் ஹோட்டலில் பெஸ்ட்டு ஒரு ரூம் போட்டு தரேன், சூட் போட்டு தரேன், நீங்கள் பல வருடங்கள் அங்கேயே தங்கியிருங்கள், இஷ்டம் போல வாழுங்கள் என்று அழைக்கவில்லை. When God calls us, He takes us to the place. அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? He is taking us to the people who are in mess. குழம்பி போனவர்கள். ஏசு எங்கெல்லாம் மக்களை கூட்டு போனார் பார்த்தீங்களா? அந்த சமாரிய ஸ்திரீயை பார்க்கின்ற இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெண்ணை கல்லால் அறைகின்ற ஒரு இடம். பாவியான மக்கள் நடுவில் ஏசு சீடர்களை அங்கெல்லாம் கொண்டு போனார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, யூ மே பி அன்கம்ஃபர்டபுள் வித் தீஸ் லக்கேஜஸ், பட் ஃபார் மை சேக், எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? We have to be comfortable with uncomfortable. நாம் திருப்தி இல்லாததை கிறிஸ்துவுக்குள்ளாக திருப்திப்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், We have to be comfortable with uncomfortable. சில பேர் சொல்லுவோம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை, மற்றவருடைய குறைவுகளை, மற்றவருடைய பலவீனங்களை, மற்றவர்களுடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? தட் இஸ் கால் ஷேரிங் த மிஷன் வித் கிரைஸ்ட். இதுதான் கிறிஸ்துவோடு கூட சுவிசேஷத்தை சுமக்கின்ற ஒரு அனுபவம். நாம விரும்பி எனக்கு பிடித்ததை செய்வது அது பூரணமான ஊழியம் அல்ல. எனக்கு பிடிக்காததை, நான் வெறுக்கிறதை கிறிஸ்துவுக்காக எப்பொழுது நேசிக்கிறேனோ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது ஹி இஸ் காலிங் அஸ், என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஹவு அன்கம்ஃபர்டபுள் வி ஆர், நம்மால் அது நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், பட் இட் இஸ் அ மிஷன் வித் ஜீசஸ். இதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். பட் வி ஆர், நாம் ஒரு நாளும் அதை குறைப்படுத்தக்கூடாது. சில நேரங்களில் நம்மோடு கூட பழகுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை நாம் எடுத்தெறிந்து பேசிவிடுவோம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே இந்த வேதபாரகர் பரிசேயர் நினைத்தார்கள், நாங்கள் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைச்சா ஏசு இந்த பாவிகளோட போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான ஊழியம் என்பது கம் அண்ட் ஷேர் டைன் வித் தீஸ் பீப்புள், இவர்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளணும் என்று அழைக்கின்றார். இந்த இணைப்பு தான் இன்றைய சுவிசேஷம் என்பதாக நாம் வேதத்தில் பார்த்து சொல். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ இல்லையோ, அதில் கிரேக்க வேதத்தில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் பாவிகளோடு உட்கார்ந்து அங்கே போஜனம் பண்ணினார் என்று சொன்னால், ஹி நெவர் கேவ் அ இன்விடேஷன், எல்லாரும் வாங்க இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து சாப்பிட போறேன் என்று ப்ரீ பிளான்ட் ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் ஆர் ஈஸ்டர் ஈவ் ப்ரோக்ராம் அல்ல. ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்கள் வருகிறதை பார்க்கின்றார், அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கின்றார். இட் வாஸ் நாட் ப்ரீ பிளான். இப்போதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லி பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாழ்க்கையில் ஊழியம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வாசிங்கள் 3வது வசனம்,
அவர்களுக்கு அவர்
சொன்ன உவமையாவது, உங்களில்
ஒருவன்
100 ஆடு உடையவனாய் இருந்து
அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு
போதும். பிரியமானவர்களே, இப்போ இயேசு சொல்றார், இயேசு சொன்ன உவமை, ஒரு மணி நேரத்தில் 100 ஆடு இருக்கு, அதை அதுல 1 ஆடு காணாம போயிருச்சு. இப்போ காணாமல் போன ஆடை என்ன செய்கிறான்? அவன் தேடும்படியாக 99 கொண்டு போய் அவன் விட்டு விடுகிறான். எங்கே? ஒரு பாதுகாப்பான இடத்துல வைத்து விட்டு 1 தேடி போகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1% லாஸ் என்பது இன்றைய சமுதாயத்தில் அது பெரியதாய் பார்க்கப்படுவதில்லை. எந்த ஒரு நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் 1000 இடத்துல 1% லாஸை நம்ம பெருசாகவே பார்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? வி நெவர் கேர் அபவுட் 1% லாஸ். ஆனால் God is concerned about even 1% loss. 1% குறைவையும் தேவன் கணக்கில் எடுப்பார். இன்றைக்கு இருக்க காமன் எக்கானமி வேர்ல்ட், பொருளாதார உலகம் என்ன சொல்கிறது? 1% நம்ம பார்த்துட்டு இருந்தால் நமக்கு நேரம் இல்லை. We have to look into 99. 99 பார்ப்போம். ஒருவேளை அவங்க என்ன சொல்லிருக்கலாம், 99 ஆட விட்டு ஒன்னை தேட போகிற மெய்ப்பன் என்ன என்ன நடக்கும்? வேறு யாராவது வந்து 99 10 திருடிட்டு போயிட்டா நம்ம எப்படி லாஸ் கணக்கு எங்க கொண்டு போய் சேர்ப்பது? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, ஒன் பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்கின்ற ஒருவேளை பார்வை, ஒருவேளை எக்கனாமிக் லென்ஸ்ல பார்த்தா 1% அற்பமாக தெரியும். When we look into love, அன்பின் லைட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அன்பு என்கிற ஒரு லென்ஸ்ல வைத்து பார்த்தா அது எப்படி தெரியும் தெரியுமா? That will look something great, something the best. அந்த ஒன்று, இயேசு கிறிஸ்து அந்த ஒன்றை அன்பின் கண்ணாடிகளில் பார்க்கிறார், அதான் அன்பின் லென்ஸ்ல பார்க்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒருவேளை அதை நம்ம எப்படி சொல்லலாம், லவ் லென்ஸ், இட்ஸ் நாட் எக்கானாமிக் லென்ஸ், பொருளாதார கண்ணாடி, பூத கண்ணாடி அல்ல, அன்பின் பூத கண்ணாடியில் பார்க்கணும். சில நேரங்களில் சில பேர் அன்புக்காக அநேக காரியத்தை செய்வார்கள், மற்றவங்களுக்கு பார்த்தா அது பைத்தியகாரம் போல தெரியும். இதெல்லாம் எதுக்கப்பா செய்கிற? சில பேர் சர்ப்ரைஸ் பார்ட்டி என்று சொல்லுவார்கள். சில பேர் சர்ப்ரைஸ் பார்ட்டினாவே பயங்கர போர், என்ன இதுக்கு இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணணும்? ஆனால் பிரியமானவர்களே, அன்பின் கண்ணாடி செய்கின்ற அந்த அன்பின் பூத கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது 1% எவ்வளவு மேலானது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் தன் சொந்த குமாரனை பூமியில மரிக்க கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? அவர் பூமியை நேசித்ததினால். இட் இஸ் நாட் இதனால எவ்வளவு லாபம் வரும் என்பதனால் அல்ல. இட் வாஸ் நாட் காட் வாஸ் நாட் இன்வெஸ்டிங் சம்திங், காட் டிட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் லவ். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பில் அவர் பார்த்ததுனால தன் சொந்த மகனையே சிலுவையில் மரிக்க கொடுக்கிறார். சொந்த மகன் மரித்து உயிரோடு எழ அவர் பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கின்ற பொழுது தேவன் நமக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இட் இஸ் சம்டைம் நம்ம நினைக்கலாம் ஆண்டவருடைய ஊழியம் என்பது, மெஜாரிட்டி நிறைய பேர் இருக்காங்க திருச்சபைக்குள்ள, அதனால ஊழியம் போதும் என்று நினைப்பதல்ல. இன்னமும் வெளியே தூரத்தில் காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணரவும் அவர்களை தேடவும் அவர்களை கொண்டு வருகிற பணியை நான் செய்கிறேன், என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்களா என்கிற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். வாசிங்கள் 5வது வசனம்.
கண்டுபிடித்த பின்பு
தன் விருப்பம் போல நடக்க ஆரம்பித்தது. அவன் வழிகாட்டின ஆகாரத்தை தின்னாமல் தன் விருப்பம் போல போனதனுடைய முடிவு எங்கேயோ போய் சிக்கிருச்சு. இப்ப சிக்கின இடம் எப்படி? முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிருச்சு. இப்ப முள்ளுக்குள்ள சிக்கினால என்னாச்சு? உடல்ல காயம். இப்போ அந்த ஆட்டுக்கு பயம், ஏனென்று சொன்னால் இப்ப மெய்ப்பன் இல்லை, எதிரியாக யார் வேண்டுமென்றாலும் வந்ததை கொண்டு விடலாம். பயத்துல உடல் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கும். ஒருவேளை அது பயத்தின் அந்த பேனிக் அந்த சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா மெய்ப்பன் என்ன செய்கிறான்? அங்கே போகிறான். அவன் போன மாத்திரத்துல தன் ஆட்டை என்ன செய்கிறான்? எடுத்து தன் தோளின் மேல் போட்டு கொண்டானாம். அந்த ஆடு எப்படி இருக்கிறது என்பதை அவன் பார்க்கவில்லை. அந்த ஆட்டினுடைய நிலை என்ன என்பதை அவன் கேட்கவில்லை. அந்த ஆடு என்னுடையது என்று சொல்லி அவன் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டான். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்ட விதம் எப்படி தெரியுமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். மாத்திட்டு வா, இந்த இதெல்லாம் உனக்கு கோடெல்லாம் மாறினாதான் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லவில்லை. நாம் இருந்த வண்ணமாக அப்படியே ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒரு முறை நம்மையும் தேடி வந்து அவர் கண்டுபிடித்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்று அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க. அவர் அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அந்த ஆட்டினுடைய அந்த உடல் பகுதி தன் தோளை அது பாரப்படுத்தினாலும் அந்த பாரத்தை காட்டிலும் இது என்னுடையது, எனக்கு கிடைத்து விட்டது என்கிற சந்தோஷத்தில் அவர் என்ன செய்கிறார்? திரும்பி வருகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல உண்மையான சந்தோஷம் என்பது என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மெய்ப்பன் தன் சொந்த ஆட்டின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறானோ அந்த அன்பை காண்பிக்கின்றார். அந்த வசனத்தில் தொடர்ச்சி வாசியுங்கள். அடுத்து 7வது வசனம்.
அதுபோல மனம் திரும்ப
ஆறாம் வசனம் திரும்ப வாசி.
வீட்டுக்கு வந்து
அயலகத்தாரையும் கூடி வரவழைத்து
காணாமற் போனேன்.
என் ஆட்டை கண்டுபிடித்தேன்.
என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா,
சந்தோஷப்படுவான் என்பான் அல்லவா. வந்தது என்ன செய்கிறான் பாருங்கள், மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷம் கொண்டாட அழைக்கிறான். பாருங்கள், என் ஆடு காணாமல் போச்சு, எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு, வாங்க சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு வாலிபனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், பல வருடங்களுக்கு முன்பு வேதாம கல்லூரியில். அவன் இந்த சம்பவத்தை படித்து விட்டு அவன் சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு இந்த சம்பவத்தில் ஒரு காரியம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் 99 ஆடுகளை குறித்து கவலை இல்லாமல் காணாமற் போன ஒன்றை தான் போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஒன்றுக்காக அவர் அவ்வளவு நேரத்தை செலவிட்டாரே, 99 என்ன செய்தார் என்று சொல்லி. ஒருவேளை அவன் நினைத்து கொண்டிருந்தான் தான் மட்டும்தான் பரிசுத்தவான் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கும் சில பேர் சொல்றாங்க, வேதத்தை நாம் எப்படி, வேதம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கணும். வேதம் எப்படி சொல்லுகிறது? வேதம் இப்படி சொல்லுகிறதா, சிலர் பாவம் செய்து தேவ மனித மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. வேதம் அநேகர் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லுகிறதா? அப்படியும் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது ஆல் சின்ட். அதைதான் ரோமர் 3:23 சொல்லுகிறது, ஆல் சின், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். நானும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னையும் இன்றைக்கு அந்த ஒரு ஆட்டை போல கண்டுபிடித்தார் என்பதை நான் மறந்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு ஒருவர் புதியதாக வரலாம். நாம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமாய் வளர்ந்து சிறு வயது முதல் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். நம்மையும் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வந்து சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு வருகிறவர்களையும் வைத்து சந்தோஷப்படுகிறார். அப்ப என்ன நடக்கு பாருங்க, அங்க அந்த வசனத்தை வாசியுங்கள்.
அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகதே பார்க்கிறோம்.
அவருக்கு ஒரு பெரிய அக்கறை வந்தது. ஏன் தெரியுமா? அவரை கொண்டு வந்தவுடன் உலகத்துல பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல பார்ட்டி என்பது நம்மளா அப்பப்ப கலந்து கொள்கிறோம். ஆனால் எல்லா பார்ட்டியும் இட்ஸ் டைம் லிமிட்டட். 2 மணி நேரம், 1 மணி நேரம், அவ்வளோதான் பார்ட்டி முடிஞ்சிடும். ஆனால் பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒரு பார்ட்டி நடக்குமா? அது எப்படி தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பி உள்ளே வருவான், ஃபஸ்ட்டு பார்ட்டி ஸ்டார்டட். அந்த பார்ட்டியினுடைய தொடர்ச்சி இன்னொரு ஒரு வருவான், இன்னும் பார்ட்டி ஆரம்பமாகும். த பார்ட்டி வில் பி டபுள்ட். அந்த சவுண்ட் அதிகமாகிவிடும், மகிழ்ச்சி அதிகமாகிடும். யோசித்து பாருங்க, ஒரு 100,000 பேரை ஒரு ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணியிருக்கோம். முதல்ல 50 பேர் இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? 500 பேர் ஆகும்போது எப்படி இருக்கும்? 5,000 பேர் ஆகும்போது எப்படி இருக்கும்? 50,000 பேர் ஆகும்போது நம்ம சொல்லுவோம், ஓ எல்லா என் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, ஓ அவரை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், இவரோடு பேசணும்னு நினைச்சேன், இவரோடு கூட இருக்க நினைத்து எல்லாரும் வந்து விட்டார்கள். The party will become more and more excited. இன்னும் 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 அதிக அதிகமான சந்தோஷத்தால் நிரம்பும் அல்லவா கிறிஸ்துவர்கள் பெரிய மாறல். பரலோகத்தில் the party is unending party. அது முடியாத ஒரு பார்ட்டி. ஏன் தெரியுமா? பாவி மனம் திரும்புகின்ற ஒவ்வொரு நொடியும் த பார்ட்டி இஸ் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர அது குறைந்து போகவில்லை. நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, ஆல் த பேரபிள்ஸ் தேர் இஸ் சம் லிமிட்டேஷன். நம்ம கேட்கலாம், இது ஆட்டை குறித்து சொன்னதல்லவா? ஆனால் கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க என்ன தெரியுமா, த பேரபிள்ஸ் பிரேக்ஸ் சம் பாயிண்ட். சில எல்லைகளில் பேரபிள் வந்து அதற்கு மேலே வராது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆடாக நினைக்கவில்லை. ஒரு ஆடு, ஒருவேளை ஆட்டினுடைய தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார் தெரியுமா? மார்க் 1:17 வாசியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் வாசியுங்கள்.
இயேசு
அவர்களை நோக்கி,
ஏன்
பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன். அங்கே ஆடுகளை மேய்ப்பன் கொண்டு வந்து ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பான், ஆனால் உங்களையும் என்னையும் ஆடுகளை போல கொண்டு வந்து ஆண்டு ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறவர் அல்ல. கொண்டு வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களையும் அதே வேலைக்கு அனுப்புவார். அதுதான் பிரியமானவர்களே, தட் இஸ் கால்ட் மிஷன். அருட்பணி என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டே வாழ்க்கை முடித்து விடுவது அல்ல. The second joy is we have to go out. இயேசு சொல்றாரு, நான் என்ன செய்யறனோ அதே வேலையை நீயும் செய்யும். இப்பதான் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன உவமையில் அது ஒரு ஆடு, மெய்ப்பன் ஆட்டை சேர்த்து வைப்பான், வளர்ப்பான், தனக்காக பயன்படுத்துவான். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களை மீட்டெடுத்து அவருடைய பணியை செய்ய நம்மை அனுப்புவார். நீங்களும் நானும் போய் என்ன செய்ய வேண்டும்? We have to call other people. அப்பதான் என்ன நடக்கும் தெரியுமா? The second celebration will be started. என்ன செலிபிரேஷன்? இப்போ நாம் ஒரு முறை ஆண்டவர் அண்டை வந்தோம், அப்போ ஒரு செலிபிரேஷன் நடந்தது. இப்போ நான் இன்னொரு வரை ஆண்டவர் அண்டை ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டு வருகிறேன் அல்லவா? அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சில பேர் சாட்சி சொல்லும் போது, இன்னாருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் எல்லை இல்லாதது. அது எத்தனை நேரங்களில் நாம் அனுபவித்து இருக்கின்றோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஃபாலோ மீ. இட் மீன்ஸ் மிஷன் வித் மீ, மேக் யூ பார்ட் ஆஃப் மிஷன். உங்களையும் என்னையும் ஊழியத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். மிஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் நீட். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் எம்முடைய வாழ்க்கை காலத்தில் எத்தனை பேரை கொண்டு வர முடியுமோ கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, as soon as we join, we become co-partners in God's mission. தேவனுடைய ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுகிற பொழுதெல்லாம் we become co-partner. அதைதான் பவுலடியார் மிக சிறப்பாக எழுதுவார். அவர் எப்படி எழுதுவார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3:6 விதமா சொல்ற வாசியுங்கள்.
நான் நட்டேன்,
அப்பல்லோ நீர் பாய்ச்சினான்,
தேவனே
விளைய செய்தார். இட் இஸ் நாட் மீ அலோன், நான் என்னுடைய பாட்ட செய்கிறேன், நட்டினேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறான், தேவன் விளைய செய்கிறார். இப்ப சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆல் த்ரீ ஜாயின் டுகெதர், காட் ஆண்டவர் இருக்காரு, கோ ஒர்க்கர் இருக்காங்க, திருச்சபை மக்கள் இருக்காங்க, தேவனும் இருக்காரு, நாமும் இருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் இதைதான் வேதம் நமக்கு கற்று தருகிற ஊழியம். இதைதான், இதை செய்யதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு எவ்வளவு குறை இருக்குன்னு யாருக்கு தெரியும், நான் ஒண்ணு இறையல் படிக்கவில்லை, எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகின்றார், எரேமியாவை அழைக்கின்றார். என்ன, எதற்காக அழைத்தாரா? வாசியுங்கள் 5வது வசனம்.
ஜாதிகளுக்கு
தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமித்து விட்டேன். இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க.
அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே,
ஒரு பக்கம் தேவனுடைய திட்டம் என தெரியுமா? நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனா அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் ரொம்ப சிறியவன், எனக்கு ரொம்ப ஞானம் இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க, 7வது வசனத்துல.
ஆனாலும்
கர்த்தர்,
நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே,
நீ சொல்லாதே,
நான்
உன்னை அனுப்புகிற இடத்திற்கு
நீ போய்,
நீ போய்,
நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்,
நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும்
நீ பேசுவாயாக,
நீ பேசு. பிரியமானது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை சிறுபிள்ளை என்று சொல்லாதே. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு ஆண்டவர் குறித்து அதிகம் தெரியாது. பெரிய மகள் ஆண்டவர் உன்னை குறித்து அப்படி நீ சொல்லாதே, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு கட்டளையிடுவேன். I will give the blueprint or the prepared note. You can just speak. பேச தெரியும் உனக்கு, நீ சிறியவன், ஆனால் தெரியாது என்று சொல்லாதே. கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே, many time we are not ready to open up our mouth and share a small word. God loves you to our co-workers. நமக்கு நெருங்கினவர்கள்கிட்ட கூட சொல்ல பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், 8வது வசனம். நீ அவர்களுக்கு
பயப்பட
வேண்டாம்,
உன்னை
காக்கும்படிக்கு
நான்
உன்னுடன் இருக்கிறேன். பிறகு சீர்த்த சொல்ல உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களோடு இருக்கிறேன். அன்றைக்கு எரேமியா அவர்கிட்ட சொல்றாரு, நீ அவளை பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க,
கர்த்தர் தமது கரத்தை நீட்டி,
ஆண்டவர் கரத்தை நீட்டி
என் வாயை தொட்டு,
வாயை தொட்டு,
இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், புடுங்கவும் இடிக்கவும் கழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின்
போதும் போதும். பெரிய மாணவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை நான் தொட்டு என் வார்த்தையை உன் வாயில் நான் வைத்து விட்டேன். பெரிய மாணவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாயில வைத்திருக்க ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டு நம்ம இடத்துல அதிகமாக கேட்கறதே இல்லை, என் தேவன் உலகத்தை நேசிக்கிறார், உன்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நம்ம இடத்துல இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, மெனி டைம் வி ஆர் நாட் ரெடி டு ஓப்பன் அப் அவர் மவுத். அதை தான் வேதம் சொல்லுகிறது, காட் இஸ் காலிங் யூ அண்ட் மீ டு ஷேர் ஷோல்டர் வித் இஸ் மிஷன். அவருடைய ஊழியத்தோடு தோள் கொடுக்க தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் திருநாளில் என்ன நடந்து தெரியுமா? எந்த சீடர்கள் பயந்து நடுங்கி போராட்டத்தில் அவ்வளவுதான் மரணம்தான் முடிவு நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் எதை போய் சொன்னார்கள் தெரியுமா? வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2:16,
தீர்க்கதரிசியாகியே
இது நடந்தேறுகிறது. போதும், எது நடக்குது? எல்லாரும் ஆவியில் நிறைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். God revealed to Prophet Joel. அதை ஆண்டவர் இங்கே பேதுருவின் இடத்துல, God wants him to repeat what was revealed. ஒரு புது சுவிசேஷம் அல்ல. இன்றைக்கும் நீங்கள் நான் ஒரு புது சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை. What is revealed in the Bible, we are called to repeat. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஊழியம் பண்ண போனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பெரிய மாதிரி, we no need to tell something new. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை நீ சொல், மாற்ற வேண்டாம், அதற்காக பயப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் டெல் வாட் இஸ் இன் த பைபிள், வேதத்தில் சொல்லப்பட்டதை சொல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, God wants you and me to repeat. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வீட்டில் தகப்பன் ஒரு அறையை சுத்தம் பண்ணுவதற்காக வேக வேகமாய் வேலை செய்து கொண்டிருந்தாள். தாய் வேகமாய் சமையல் செய்து கொண்டிருந்தாள். ஒரு 3 வயது சிறு பையன் வீட்டில் விளையாண்டு கொண்டிருந்தான். தகப்பன் என்ன செய்தார், ஒரு பெரிய மேஜையை ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு தூக்கி கொண்டு போயிருந்தார். அப்போது அந்த சிறு பையன் அந்த தூக்கி கொண்டு போகிற அந்த டேபிள் ஓரத்தை பிடித்து கொண்டே தகப்பனோடு நடந்து வந்தான். அங்கிருந்து தாய் கேட்டார்கள், மகனே என்ன செய்கிறாய்? அம்மா, நான் அப்பா கூட சேர்ந்து டேபிளை தூக்கிட்டு போறேன் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த தகப்பன் அதை சுமந்து கொண்டு போகிறார், இவன் அதை பிடித்து கொண்டு போகிறான். நான் அவளுடைய டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? நான் அப்பா கூட சேர்ந்து டேபிளை தூக்கி கொண்டு போகிறேன். டுடே நீங்களும் நானும் ஆண்டவர் ஆரம்பித்த ஊழியத்தை, அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திற்கு, ஹி வாண்ட்ஸ் யூ அண்ட் மீ டு ஜஸ்ட் அவரோடு கூட நிற்க ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாளில் அங்கே தேவ சமூகத்தில் நின்ற பேதுரு ஒரு பிரசங்கம் செய்தான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வி ஆர் கால் டு ஷேர் த மிஷன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் அறிவிப்புகள் கேட்போம்.